الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد. صدق الله العظيم. عن ابن عمر رضي الله عنهما قال: أخذ رسول الله صلى الله عليه وسلم ببنك بيت فقال: كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل، أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் திருநாமத்தால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியது. பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீட்டிருக்கும் அல்லாஹி நல்லடியார்களே, தத்துவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா நம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக வடியிருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியை தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு சோதனை களமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குறுகிய காலம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்வை தங்களுடைய வாழ்நாளில் பலவாறான உதாரணங்களை கொண்டு தன்னுடைய தோழர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் சுருக்கத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒரு மூமின் தொழுகின்றார், தொழுது முடித்து அவர் வலப்பக்கமாக சலாம் கொடுத்து முடித்து விட்டால் அவருடைய தொழுகை முடிந்து விடுகிறது. இடது பக்கம் சலாம் கொடுப்பது அது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. வலது பக்கம் சலாம் கொடுத்த மனிதனுடைய வாழ்க்கை இடது பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் முடிவுறக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இதைவிட ஒரு சுருக்கமான ஒரு உதாரணத்தையோ ஒரு சுருக்கத்தையோ ஒரு விளக்கத்தையோ இந்த சமுதாயத்தினருக்கு யாராலும் எவருக்கும் கொடுக்க முடியாது. சுருங்க கூற போனால், வலது பக்கம் சலாம் கொடுத்த ஒரு மனிதன் தன்னுடைய இடது பக்க சலாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்தான இரண்டாவது பக்கம் கொடுக்கக்கூடிய சலாத்தை கொடுப்பது கூட நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, போலியானது, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாங்களும் இந்த உலகத்திலே நிரந்தரம் இல்லை. எங்களிடத்தில் இருக்கின்ற பொருளாக இருக்கலாம், பௌதீக வளங்களாக இருக்கலாம், எங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த ஒன்று நிம்மதியாக இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் வைத்திருப்பானே. ஆனால் நம்முடைய உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்வாங்க வாழ வைத்திருப்பான். இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கும் அல்லாஹ் இப்படியான நிரந்தர வாழ்வை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்முடைய கைகளை விட்டு பிரிக்கப்படும், அல்லது அவைகள் எல்லாம் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும், நாங்கள் அவைகளை விட்டு பிரிக்கப்படுவோம். எது எப்படியாக இருந்தாலும் நாங்களும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு அதிகமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை போலியானது, பொய்யானது, ஏமாந்து விடாதீர்கள் என்று அதிகமாக எங்களை பார்த்து புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பூமியின் நாலா பாகத்திலும் கரையாக இருக்கலாம், தரையாக இருக்கலாம், ஆகாயமாக இருக்கலாம், எந்த பகுதிக்கு சென்றாலும் ஷைத்தானுடைய வலைகள் எங்கும் எதிலும் வியாபித்து விரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சென்று நீங்கள் உங்களை நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கொண்டு முட்டி மோதி கொண்டு இருக்காதீர்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படித்தான். எதனை கண்ணால் பார்த்தாலும் அது காட்சியாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், அது ஒரு கண்ணுக்கு பசுமையானதாக இருக்கும். அது பெண்ணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், மண்ணாக கூட இருக்கலாம். ஒரு மனிதன் இந்த தலைநகரிலே வாழுகின்றான், அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் போதுமான ஒரு வாழ்க்கையையும் வீட்டையும் வசதியும் வாய்ப்பையும் அல்ல ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு ஓய்வான நேரத்தை கழிப்பதற்காக அந்த மனிதன் வடக்கு திசையை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறான். ஓய்வான காலத்தை தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தோடு உல்லாசமாக கழிப்பதற்காக இயற்கை காட்சிகளை அங்கே பார்க்கின்ற நேரத்தில் மனிதனுக்கு அங்கே மண்ணாசை வருகிறது. இந்த சொந்த மண்ணுக்கு நான் சொந்தக்காரனாக இருந்தால் இங்கும் ஒரு வீடு கட்டலாம். இது வெறுமனே மனிதனுடைய கல்விலே ஆத்மாவிலே இருக்கக்கூடிய ஒரு பேராசையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா மனிதனுக்கும் இருக்கும், எல்லா வயதுடையவனுக்கும் இருக்கும். இது எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? நாங்களும் நீங்களும் அடிக்கடி ஓதுகின்ற அல்ஹாக்கு முத்தகாத்துடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்ஹாக்கு முத்தகாத்துர், பொருள்களையும் செல்வங்களையும் சொத்துக்களையும் ஒன்றுக்கு மேல் இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்ற அந்த பேராசை உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே பராமுகமாக உங்களை அலட்சியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, உங்களை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த பேராசை எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துல் மகாபிர், நீங்கள் எல்லாம் ஒரு நாள் கண்ணை மூடி கபருக்கு கொண்டு போய் உங்களை வைக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை உங்களுடைய கல்வியில இருந்து கொண்டே இருக்கும் என்ற குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அது பாடசாலை மாணவனுக்கும் அந்த ஆசை இருக்கும், வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற வாலிபனுக்கும் இருக்கும். வாலிபத்தை கடந்து தன்னுடைய குடும்பத்திலே அதிகமான பிள்ளைகளையும் சொத்துக்களையும் கண்ட ஒரு மனிதனுக்கும் இருக்கும். எல்லா வயதையும் கடந்து வயோதிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயோதிபருக்கும் இந்த பேராசை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இது யாராலும் மறுக்க முடியாது, இது யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு பேருண்மை இந்த சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்ற ஒரு கண்கூடான காட்சியாக அல்லாஹ் இதனை வைத்திருக்கிறான். எதனை பார்த்தாலும் மனிதனுக்கு ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது.
அது வெறுமனே கண்ணாசை மட்டுமல்ல, பார்வையால் அதனை மொய்த்துக் கொள்வது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அதனை அடைந்து கொள்வதற்காக மனிதன் ஆசைப்படுகிறான். அதனை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஒன்று நேரான வழியாக அதனை அடைந்து கொள்ள முயற்சிக்கிறான், அல்லது குறுக்கு வழியாக சென்று கருப்பு பணங்களை சம்பாதித்தேனும் இவைகளை அடைந்து கொள்வதற்கு மனிதன் முயற்சி செய்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆன் எங்களுக்கு அதிகமாக சொல்லிக் காட்டுகின்ற உபன்யாசங்களில் ஒன்றுதான், இந்த உலகத்திலே வாழ்க்கையை நீங்கள் நிரந்தர வாழ்க்கையாக நாம் இருப்போம், அல்லது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்று நிரந்தரமாக எங்களிடத்திலே இருக்கும், அவைகள் எங்களை தக்க தருணத்தில் பாதுகாப்பும், எங்களுக்கு கை கொடுத்து உதவும் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். வமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுன், இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு ஏமாத்து வித்தை. அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்ற ஒரு உண்மை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு ஏமாத்து வித்தையாக இருக்கிறது. வலஇபுன், அது ஒரு விளையாட்டு. சின்ன பிள்ளைகள் பாடசாலை முற்றத்திலே ஓடியாடி விளையாடுகின்ற பிள்ளைகளுடைய விளையாட்டுக்கு ஒப்பானது இந்த உலகத்துடைய வாழ்க்கை. எந்த ஒன்றுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஏமாற்றக்கூடிய ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா, ஒரு விளையாட்டான வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வு நிரந்தரமான வாழ்க்கை, அதுக்கு முடிவிலும் இல்லை, அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் கிடையாது. நீளமும் இல்லை, அகலமும் இல்லை, உயரமும் இல்லை, ஆழமும் இல்லை. மனிதனுடைய சிந்தனையினால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை. கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நபவியிலே அழகாக காட்சி தருகின்ற, முழு மதீனத்துடைய மாமன்னுக்கும் பெருமை சேர்க்கின்ற மஸ்ஜிதின் நபவியை கட்டுவதற்காக கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து தன்னுடைய முபாரக்கான கைகளினால் மஸ்ஜிதின் நபவியை நிர்மாணிப்பதற்காக ஆங்காங்கே இருக்கின்ற உறுதியான கற்களை சுமந்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நபவியை கட்டுவதற்காக எல்லா சஹாபாக்களும் தங்களால் முடியுமான சில கற்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். அந்த சஹாபி வேறு யாரும் அல்ல, அம்மார் இப்னு யாஸிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தன்னுடைய இரண்டு கைகளிலும் பாரம் சுமக்கின்ற சக்திக்கு மேலால் இரண்டு கைகளிலும் தன்னுடைய தோல் புஜத்திலும் அதிகமான கற்களை சுமந்து கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்து கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மார், ஏன் இந்த அளவுக்கு சிரமத்தோடு கஷ்டத்தோடு இந்த கற்களை சுமந்து கொண்டு வருகிறீர்கள்? அந்த நபித்தோழர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹுடைய மாளிகையை கட்டுவதற்காக என்னால் முடியுமான அர்ப்பணத்தை தியாகத்தை நான் அல்லாஹுக்காக செய்யத்தான் வேண்டும். என்னுடைய உடம்பில் இருந்து என்னுடைய உதிரமும் என்னுடைய வியர்வையும் சிந்தத்தான் வேண்டும் அல்லாஹுடைய மாளிகையை கட்டுவதற்காக. என்னால் முடியுமான வரைக்கும் அல்லாஹுடைய மாளிகையை நிர்மாணிப்பதற்காக நான் தியாகம் செய்வேன் நபியே நாயகமே என்று மர்மைக்கான சேமிப்பை அம்மார் இப்னு யாஸிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே தன்னுடைய நபியுடைய முகத்தை பார்த்து சொல்லிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மார், ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, வாழ்க்கை என்பது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை அல்ல, இது ஒரு சோதனை களம். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரும் சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறான். நல்லவனையும் கெட்டவனையும் அல்லாஹ் பிரித்து ஆள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வாழ்க்கை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறான். நாங்களும் நீங்களும் அடிக்கடி ஓதுகின்ற தபாரக்கல்லியுடைய சூராவுடைய ஒரு அத்தியாயம் சொல்லி காட்டுகிறது, அல்லதி ஃபலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் சாலிஹான அமல்கள் செய்கிறீர்கள், யார் பாவம் செய்கிறீர்கள், இந்த இரண்டையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறார். பார்க்கிறோமா இல்லையா, ஹய்யால ஸலா, தொழுகைக்காக வாருங்கள், ஹய்யால ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று ஐங்கால தொழுகைக்காக மஸ்ஜிதுகளிலே அஸான் ஒலிக்கப்பட்டால் எத்தனை மக்கள் தன்னுடைய தொழுகையுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கரிசனையோடு ஆவலோடு மஸ்ஜிதை நோக்கி வீர நடை போடுகிறார்கள். எத்தனை மக்கள் இதனை கேட்டும் கேட்காமல் தவிடர்களை போன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை. இதனை கொண்டுதான் அல்லாஹ் மனிதனை அல்லாஹ் பரீட்சை செய்து கொண்டிருக்கிறான். நல்லவரையும் கெட்டவரையும் அல்லாஹ் சோதனை செய்வதற்கான களமாக இந்த உலகத்திலே வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறானே ஒழிய வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய கையிலே உள்ளவற்றை நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம், இவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பானே. ஆனால் அபூலஹப் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலே புலம்பிக் கொண்டு சென்றான், என்னுடைய சொத்துக்களும் செல்வங்களும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை, எல்லாம் எனக்கு என்னை கைவிட்டு விட்டது. அபூலஹப் இந்த உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மரணித்து செல்லுகின்ற நேரத்தில் தன்னுடைய இரண்டு கைகளையும் வெறும் கையாக இந்த சமுதாயத்திற்கு காட்டிக்கொண்டே சொல்லுகிறான். அவன் தன்னுடைய மரணத்துடைய இறுதி தருவாயில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொத்துக்களும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை, என்னுடைய குடும்பமும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை, என்னுடைய அதிகாரம் பட்டம் பதவியும் எனக்கு எந்த பிரயோஜனம் அளிக்கவில்லை, எல்லாவற்றையும் கையில் வைத்துக் கொண்டு நான் ஏமாந்து விட்டேன் என்று இந்த உலகத்தை விட்டே சென்ற வரலாற்றை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஇன்னத் தாரல் ஆகிரா, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது, லஹியல் ஹயவான், அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, லவ்கானு யஅலமூன், எந்த மனிதன் இதனை அறிவானோ அவனுக்கு இது பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள், யஅலமூ, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை, லஹிபும் வலஹ், ஏமாற்றக்கூடிய ஒன்று, விளையாட்டுத்தனமான வாழ்க்கையாக இருக்கிறது. அது ஒரு அலங்கார பொருளாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஒரு அலங்காரமாக இருக்கிறது. வீட்டை பார்த்தால் ஒரு அலங்காரம், ஒருவன் ஓடுகின்ற ஆடம்பர வாகனத்தை பார்த்தால் ஒரு அலங்காரம், ஒரு மனிதனுடைய வியாபார ஸ்தலத்தை பார்த்தால் அது ஒரு அலங்காரம், பிள்ளைகளும் பெரியோர்களும் வேலை செய்கின்ற அலுவலகங்களை பார்த்தால் ஒரு அலங்காரம், ஒரு எங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்தால் ஒரு அலங்காரம், எதனை பார்த்தாலும் அலங்காரமாக அல்லாஹ் அழகாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். எனக்கென்றும் ஒன்றை அல்லாஹ் வைத்திருப்பான், இது எனக்கு போதும் என்று இந்த மனிதனும் தனக்கு கிடைத்தவற்றை வைத்துக் கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது. மற்றவைகளை பார்த்து ஆசை மட்டுமல்ல பேராசை வைக்கக்கூடிய மனிதனாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஏற்றாற் போலதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அவனுக்கு அலங்காரமாக வைத்திருக்கிறான். உங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவரிடத்தில் பெருமையாக உங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பேசிக் கொள்வீர்கள். ஒன்று இருந்தால் இன்னும் ஒன்று வேண்டும் என்று சொத்துக்களையும் செல்வங்களையும் பெருக்கிக் கொண்டே இருப்பீர்கள். அது பெருக்கக்கூடிய வஸ்துக்கள் என்ன? ஒரு கடை இருந்தால் இன்னும் ஒரு கடை வேண்டும், ஒரு வாகனம் இருந்தால் இன்னும் ஒரு வாகனம் வேண்டும், ஒன்று இருந்தால் இன்னும் ஒன்று வேண்டும். இப்படியாக மனிதனுடைய ஆத்மா திருப்தி கொள்ளவே மாட்டாது. இப்படியாக சொத்துக்களையும் செல்வங்களையும் ஆண் பிள்ளைகளையும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதிலே நீங்கள் முயற்சி செய்வீர்கள். இப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அலங்காரமாக, ஒரு படாடோபமாக, ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்லுகின்ற புத்திமதி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்றை இந்த இடத்துல ஞாபகம் ஊட்ட விளைகிறேன். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சில உபதேசங்களை சொன்னார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு நாங்கள் ஐந்து விஷயங்களை கற்றுத்தருகிறோம், உபதேசம் செய்கிறோம், அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து வாருங்கள். அந்த ஐந்து விஷயங்களும் பொக்கிஷங்களாக இருக்கிறது. அந்த ஐந்து விஷயங்கள், ஐந்து விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால் அந்த ஐந்து விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைகின்ற நேரத்தில் அதனை பிரயோஜனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஐந்து விஷயங்களில் முதலாவது ஷபாபக கபில ஹரமிக். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று கட்டங்களை வைத்திருக்கிறான். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மூன்று கட்டங்களை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய ஆரம்ப வாழ்க்கை குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிப பருவம். குழந்தை பருவத்தை பற்றி நாளை கியாமத்தில் அல்லாஹ் எங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். குழந்தை பருவத்தில் எவ்வாறு நடந்தாய், எவ்வாறு செயல்பட்டாய் என்ற கேள்வி ஒரு மனிதனுக்கு நாளை கியாமத்திலே கிடையாது. வயோதிக பருவம் இருக்கிறதே,
அது எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்து அனுபவித்த வயது முதியோர்களாக இருக்கக்கூடிய வயோதிப பருவம். இந்த வயோதிப பருவத்தை பற்றியும் நாளை கியாமத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். வாலிப பருவம் நாளை கியாமத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்கக்கூடிய ஒரு பருவம். எனவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று குழந்தை பருவம், இன்னும் ஒன்று வாலிப பருவம், இன்னும் ஒன்று வயோதிப பருவம். கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நீங்கள் வயோதிபர்களாக முதியோர்களாக நீங்கள் ஆகி விடுவதற்கு முன்னால், வயோதிபம் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால், நீங்கள் வாலிபர்களாக இருந்து துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இளம் ரத்தம் சூடாக ஓடுகின்ற இந்த வாலிப வயதை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலே முழுமையாக ஈடுபடுத்தி உங்களுடைய வாலிப பருவத்தை பயன்படுத்துங்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு நல்ல பல காரியங்கள் செய்வதிலே தொண்டாற்றுவதிலே உங்களுடைய வாலிப பருவத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு நல்ல பல காரியங்கள் ஹிதுமத்துக்களும் சமூக சேவைகள் செய்வதிலும் உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த வாலிப பருவம் இருக்கிறது, அது எதனையும் செய்வதற்கு துடிக்கக்கூடிய வயது. இளம் கன்று பயம் அறியாது என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படியான இளம் ரத்தம் சூடாக ஓடுகின்ற வயதுதான் இந்த வாலிப வயது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாலிப வயதில் முடியமான வரைக்கும் இந்த வாலிபத்துடைய சக்தியை உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி இறைவனை நெருங்கக்கூடிய வழிகளிலே நீங்கள் இறைவனை நெருங்கிக் கொள்ளுங்கள். முடியமான வரைக்கும் நீங்கள் நல்ல பல அமல்கள் செய்து கொள்ளுங்கள். வயோதிபம் வந்துவிட்டால் உங்களால் அமல் செய்ய முடியாது. வயோதிபம் வந்துவிட்டால் உங்களுடைய கடமையை கூட உங்களால் செய்ய முடியாது. வயோதிபம் வந்துவிட்டால் உங்களுடைய குடும்ப உறவினரிடத்திலே சென்று சலாம் சொல்லி அவர்களோடு சந்தோஷமாக பேசுவதற்கு கூட உங்களுடைய உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காது. எனவே எல்லாம் செய்யக்கூடிய வயதுதான் வாலிப பருவம். எனவே நபி அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய நபி கூறக்கூடிய வழியில் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்துங்கள். இந்த செய்திக்கு மேலதிகமான ஒரு ஹதீஸையும் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகிறேன். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்கள் வெள்ளமாக காட்சி தரக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் தலைக்கு மேலா சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் மனிதனுடைய மூளையெல்லாம் அப்படி ஒரு செம்பு பாத்திரத்திலே தண்ணீர் மடமளவன கொதிப்பதை போன்று மனிதனுடைய மூளையெல்லாம் கொதித்துக் கொண்டிருக்கும். நெருப்பினால் தன்னை அப்படியே வருந்திக் கொண்டிருக்கின்ற மெழுகுவர்த்தியை போல மனிதனுடைய உடம்பில இருக்கின்ற மாமிசங்களும் கொழுப்பு வஸ்துக்களும் அப்படி கரைந்தோடி கொண்டிருக்கும். மகிஷர் மைதானத்துடைய நிலமோ செம்புத்தரையாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கரண்டை கால் வரைக்கும் முழங்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தன்னுடைய கழுத்து வரைக்கும் வியர்வையின் வெள்ளத்திலே மக்கள் காட்சி தந்து கொண்டிருப்பார்கள். அந்த நாள் எப்படியான நிலைமை தெரியுமா? ஒரு மனிதன் நினைப்பான், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தந்தாலும் பரவாயில்லை, நரகத்தை தந்தாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அமளிகள் துமளிகளிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நாள்தான் மஹ்ஷருடைய மைதானம். நிழல் என்பதே கிடையாது, குளிர் என்பதே கிடையாது. மனிதனுடைய நாவு தாகத்தினால் வறண்டுவிடும். ஒரு சொட்டு தண்ணீரினால் தன்னுடைய நாக்கை நனைத்துக் கொள்வதற்காக மனிதன் ஆங்காங்கே ஓடி ஆடி திரிவான். வயிறு நிறைய குடித்து பருவதற்காக அல்ல, வறண்டு போய் காய்ந்து போயிருக்கின்ற தன்னுடைய நாவை நனைத்துக் கொள்வதற்காக. இப்படியான பயங்கரங்கள் நிறைந்த அந்த நாளையில் அல்லாஹு தஆலா ஏழு மனிதர்களுக்கு அவருடைய அருஷுடைய நிழலை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் அவருடைய அருஷுடைய நிழலை கொடுப்பான். அது சாந்தமானது, அது குளிரானது, அது ரொம்ப இலகுவானது அல்ல. அதை அடைந்து கொள்வது அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய அந்த அருஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் ஏழு கூட்டத்தார்கள். அந்த ஏழு மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலும் சமூகத்துக்கு நல்ல பல காரியங்களிலும் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்த கழித்த ஒரு வாலிபனுக்கு நாளை அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படியான ஒரு முக்கியமான பருவம் தான் இந்த வாலிப பருவம். இந்த வயோதிபத்துக்கு வந்து அடைவதற்கு முன்னால் வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்கள் உடம்பில இருக்கின்ற உடல் சுகத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்று வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே ஏதாவது ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் என்று நோயாளிகள், பிணியினாலும் கஷ்டத்தினாலும் துன்பத்தினாலும் மனிதன் என்று பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மனிதனுடைய முகத்தை பார்த்தால் அழகாக இருக்கிறான், சிரித்துக் கொண்டிருக்கிறான். இரண்டு வார்த்தை மூன்று வார்த்தைகள் அவனோடு வாய்விட்டு மனம் திறந்து பேசுகின்ற நேரத்தில் தான் அவனுடைய நோய்களும் நொம்பலங்களும் அப்படியே பட்டியலிடப்படுகிறது. நேற்று பிறந்த பிள்ளை முதல் 99 வயதில் இருக்கக்கூடிய வயோதிபர் வரை வயது வித்தியாசம் என்று அனைவரும் இன்று ஏதாவது நோயினால் பீடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இனம் புரியாத புதிய புதிய நோய்களுக்கு மனிதன் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோய் யாரெல்லாம் பீடித்து விடுகிறதோ அது காபிர்களுக்கு வேதனையாக அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் இந்த நோயை கொடுக்கிறான். ஒரு முஸ்லீமுக்கு நோய் வருகிறதா, ஒரு முஃமின் கஷ்டப்படுகிறானா, துன்பத்தினால் இன்னல் உறுகிறானா, அந்த நோயின் மூலமாக அந்த முஃமினுடைய முஸ்லீமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே ஒழிய இது ஒரு முஸீபத் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தண்டனை அல்ல. இந்த நோய் அந்த மனிதனிடத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் உம்முல் முஸய்யப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் செல்லுகிறார்கள். அந்த சஹாபி பெண்மணி காய்ச்சல் வருத்தத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் கேட்கிறார்கள், பெண்மணியே ஏன் நீங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பெண்மணி சொன்னால், நபியே நாயகமே, நான் காய்ச்சலினால் சில நாட்களாக பீடிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப நொந்து போய்விட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப வலியாக இருக்கிறது. நபியே நாயகமே, இந்த காய்ச்சலில் மட்டும் அல்லாஹ் எங்களுக்கு பரக்க செய்யக்கூடாது என்று அந்த காய்ச்சல் பீடிக்கப்பட்டதனால் காய்ச்சலை அந்த சஹாபி பெண்மணி சற்று வேதனையோடு சற்று குழப்பத்தோடு அதனை வெறுப்பதை போன்ற ஒரு பாங்கிலே நபிகளாருக்கு முன்னால் சொல்லிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், காய்ச்சலை நீங்கள் ஏச வேண்டாம், நோயை நீங்கள் ஏச வேண்டாம், ஏதாவது துன்பம் துயரங்கள் உங்களுக்கு வருகிறதா, இவைகளை நீங்கள் ஏச வேண்டாம், இதனால் நீங்கள் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். எனவே நோய் என்பது நொம்பலம் என்பது முஸ்லீம்களுக்கு ஒரு ரஹமத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான், காபிர்களுக்கு அது ஒரு வேதனையாக அதனை ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பில் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், உடல் சுகம் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்த ரஹமத்தாக அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் உங்களோட கையில சொத்துக்களை தந்திருக்கிறான், செல்வங்களை தந்திருக்கிறான், இவை எல்லாவற்றையும் இழந்து வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து தலையில் கையை வைத்து கை சேதப்படுவதற்கு முன்னால் உங்களோட கையில இருக்கக்கூடிய 4 பணத்தை வைத்து 4 பேருக்கு நீங்கள் பிரயோஜனமாக நடந்து கொள்ளுங்கள். அப்படியாக நடந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் ஒரு நாள் மரணித்து மண்ணறைக்கு செல்லுகின்ற சந்தூக்கில் செல்லுகின்ற நேரத்தில் உங்களால் பயன்பெற்ற நல்ல சாலிஹான 4 பேர் உங்களுக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வரஹம்ஹும், யா அல்லாஹ் இந்த மையத்துக்கு ரஹ்மத் செய்வாயாக, இந்த மையத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று உங்களுடைய பணத்தினால் உங்களுடைய காசுகளால் உங்களுடைய செல்வங்களால் யார் யாரெல்லாம் பயன்பெற்று இந்த உலகத்திலே சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய துஆவின் மூலமாக உங்களுடைய கபரை அல்லாஹ் விசாலம் ஆக்குவான். எனவே பணம் சொத்து பட்டம் பதவி இவைகள் எல்லாம் ஒரு மரத்துடைய நிழலை போன்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தத்லிஸ்ஸாயில், மரத்துடைய நிழல் சூரியன் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் அந்த மரத்துடைய நிழல் அடுத்த பக்கமாக காட்சி தரும். சூரியன் ஒரே இடத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டார்,
அது ஓடிக்கொண்டு செல்லுகின்ற அதனுடைய ஓட்ட வேகத்திற்கு அமைவாக மரத்துடைய நிழலும் அப்படியே சாய்ந்து 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 செல்லுவதை போன்று மரத்துடைய நிழல் எவ்வாறு ஓரிடத்தில் நிரந்தரமாக நிற்க முடியாதோ இதே போன்று மனிதா நீ நினைத்துக்கொள், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், இந்த உலகத்திலே இவைகள் தானே என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ நினைத்துக் கொள்ளுங்கள். இது நிழலை போன்ற ஒன்று, இன்று உங்கள் கையில், நாளை இன்னும் ஒருவனுடைய கையில். எனவே இந்த சொத்துக்களும் செல்வங்களும் உங்களுடைய கையிலிருந்து கை நழுவி செல்லுவதற்கு முன்னால், இன்று பணக்காரன் நாளை ஒரு நாள் ஏழையாக நீங்கள் ஆகுவதற்கு முன்னால் உங்களுடைய சொத்துக்களை செல்வங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஓய்வு நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு கொடுத்த மாபெரும் ரஹமத்தாக நியமத்தாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள் பெரிதொரு ஹதீஸில், நியமத்தான் என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் இரண்டு ரஹமத்துக்களை நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த இரண்டும் இரண்டு பேர் அருள்கள். அவை ஒன்று, மனித உடலில் அல்லாஹ் கொடுத்த உடல் ஆரோக்கியம், அஸ்ஸிஹ்ஹா. இன்னும் ஒன்று, அல் ஃபராஹ், ஓய்வு நேரம். இந்த இரண்டையும் அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் அவருடைய ரஹமத்தாக அருளாக கொடுத்திருக்கிறான். ஓய்வு நேரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைக்க மாட்டார். சில காலங்களிலே மனிதர் ஓய்வாக இருப்பான், இன்னும் சில காலங்களில் அவன் கொஞ்சம் வேலை படுக்குகள் நிறைந்து விட்டான், அவன் பிஸியாக ஆகிவிடுவான். எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய அன்பான குழந்தைகளோடு கூட பேசுவதற்கு, கொஞ்சம் மகிழ்வதற்கு அவனுக்கு நேரம் இருக்க மாட்டார். பெற்ற தாயுடைய வீட்டுக்கு சென்று சுகம் விசாரிப்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இருக்க மாட்டார். தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய இல்லங்களுக்கு சென்று சுக துக்கங்களை கலந்து கொள்வதற்கு கூட எனக்கு நேரம் இருக்க மாட்டாது. எந்த அளவுக்கு என்றால், பூமியிலே அவருடைய கால் பாதங்கள் நடப்பதற்கு பதிலாக ஆகாயத்திலே தான் பறந்து கொண்டிருப்பான், நேரம் இருக்க மாட்டாது, பிஸியாக ஆகிவிடுவான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியான நேரங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால், ஓய்வான நேரங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வான நேரங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வான நேரங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறவினர்களை நன்றாக சிரித்த முகத்தோடு தரிசியுங்கள், சந்தியுங்கள். நீங்கள் யாரும் யாரோடும் பேசாமல் கதைக்காமல் குரோதத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம். لا يحل لمسلم ان يهجر اخاه فوق صلاه فمن مات على ذلك دخل النار. மூன்று நாளைக்கு மேலால் பேசாமல் கதைக்காமல் குரோதத்தை வளர்த்த நிலையில் கோபத்தோடு வாழ்ந்து மரணித்த மனிதன் நேராக நரகம் நுழைகிறான் என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களிலே சிறந்த மனிதன் யார் தெரியுமா? குடும்பத்தில் யார் யாரெல்லாம் உங்களோடு கதைக்காமல் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், கதவை தட்டுங்கள். உங்களிலே முதன் முதலாக சலாம் சொல்லி உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றீர்களே, அந்த மனிதன் தான் உங்களிலே சிறந்தவன். மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய கல்வில் இருக்கின்ற பெருமைத்தனம், கர்வம், திமிர் பிடித்த ஆணவத்தன்மையிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கிறான் என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய கல்வில் ஒரு அணு அளவு, ஒரு துளி அளவு பெருமை இருக்குமோ அவன் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமையை பற்றி இந்த சமூகத்தினருக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குடும்ப உறவினர்களை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இதற்கு இந்த ஓய்வான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓய்வான நேரங்களில் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளியாக, ஒரு முதலாளியாக, ஒரு வாடிக்கையாளராக, எந்த வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் ஒதுவோடு இருந்து கொண்டு அவன் செயல்படுவானேயானால் அத்தனை நேரமுமே அவனுக்கு இபாதத்து தான். இபாதத் என்பது வெறுமனே மஸ்ஜிதிற்கு வந்து முன் சஃபில உட்கார்ந்திருந்து தஸ்பீகை உருட்டி கொண்டு இருப்பது மட்டுமல்ல இபாதத். ஒதுவோடு இருக்கின்றார், பிஸ்மி சொல்லி ஒரு கிலோ அரிசியை தன்னுடைய தராசில் வைத்து பிஸ்மி சொல்லி விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வியாபாரி, பிஸ்மி சொல்லி உதவோடு தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற அந்த வியாபாரி உதவோடு இருக்கும் காலம் எல்லாம் அவன் நபிலான வணக்கங்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நன்மையான அமல்கள் அங்கே எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதுதான் ஓய்வான நேரங்களை நன்மையாக பயன்படுத்திக் கொள்வது. இந்த உதவோடு அந்த மனிதன் மரணிப்பானையானால்
70,000 மக்கள் கடுமையான கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். கேள்வி கணக்கு இல்லாமல் அல்ல, கடுமையான கேள்வி கணக்கு இல்லாமல் 70,000 மனிதர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். அந்த 70,000 மனிதர்கள் ஒருவர் உதுவோடு மரணிக்கக்கூடிய மனிதர் என்று கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் ஓய்வான நேரங்களை நன்மைகளாக மாற்றிக் கொள்வது, சந்தர்ப்பங்களை நன்மைகளாக மாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்வது. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஓய்வான நேரங்களை நீங்கள் வேலைகளோடு மூழ்குவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக இறுதியாக நபி அவர்கள் சொன்னார்கள், இவை எல்லாவற்றையும் அங்கம் அங்கமாக பகுதி பகுதியாக உங்களுக்கு நாங்கள் பிரித்து பிரித்து சொல்லி தந்தோம். கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால உங்களோட ஹயாத்தை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் கண்ணை மூடி மன்னருக்கு போவதற்கு முன்னால் உங்களோட ஹயாத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லோர்களோடு நல்ல பேச்சுக்களை பேசுங்கள், நல்லோர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுகளோடு அதிகமாக தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பல அமல்களை செய்வதில் உங்களுடைய காலங்களை நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்தினருக்கு 5 விடயங்களை உபதேசம் செய்தார்கள். முதலாவது, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏழ்மை கஷ்டம் துன்பம் வருவதற்கு முன்னால் உங்கள் சொத்துக்கள் செல்வங்களை பணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஓய்வான நேரங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக சொன்னார்கள், நீங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னால் உங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு செய்தியும் சொன்னார்கள், இதா அம்ஸைத ஃபலா தன்தஸரி ஸபாஹ், நீங்கள் காலை நேரத்தை அடைந்து விட்டால் நீங்கள் மாலையிலும் நான் இருப்பேன் என்று மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். வைதா அஸ்பஹ் ஃபலா தன்தஸரி மஸா, நீங்கள் காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலை நேரத்திலே இருப்பீர்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். மாலை நேரத்தில் இருப்பீர்களேயானால் நான் நாளை காலையிலும் நான் இருப்பேன் என்று நாளை காலையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். அதற்கிடையில் இந்த துன்யா அழிக்கப்படும் அல்லது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்படுவீர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக இருந்தால் நாங்கள் தொழுகின்ற இந்த ஜும்ஆவுடைய தொழுகை எம்மில் எத்தனை பேருக்கு கடைசி ஜும்ஆவாக ஆகப் போகிறது? எங்களுடைய இந்த ஜும்ஆவுடைய தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மக்களுக்கு இது கடைசி ஜும்ஆவாக ஆகப் போகிறது? அபூ ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு முன்னால் ஒரு நாள் வந்து நிற்கிறார்கள். கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர் அபூ ஹாரிதாவை பார்த்து கேட்டார்கள், யா அபா ஹாரிதா கைஃப அஸ்பஹத அல்யௌம், எனது அருமை தோழரே, இன்றைய காலை பொழுதை நீங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள், காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர் அபூ ஹாரிதாவை பார்த்து கேட்ட நேரத்தில் அந்த தோழர் தன்னுடைய நபியுடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஃமினாக இன்று காலையிலே நான் கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் அபூ ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், எவ்வாறு நீங்கள் காலையிலே கண் விழித்தீர்கள் என்று உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டால் எவ்வாறான பதில் வரும்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பதில்கள் காத்திருக்கிறது. சுய விசாரணையை செய்து கொள்ளுங்கள். இந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உண்மையான முஃமீனாக இன்று காலையிலே நான் கண் விழித்தேன் நபியே நாயகமே. அப்படியா? உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது? நபிகளாருடைய இரண்டாவது கேள்வியை பாருங்கள், காலையிலே எவ்வாறு கண் விழித்தீர்கள், உங்களுடைய ஈமானிய தராதரம் தரம் எப்படி இருக்கிறது? அபூ ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் என்னுடைய இரண்டு கண்களினாலும் என்னை படைத்த ரப்பை பார்ப்பதை போன்று நான் உணர்கிறேன். நான் என்னுடைய கண்களால் அவனை பார்க்காவிட்டாலும் அர்ஷுடைய ரஹ்மான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நான் தொழுது கொண்டிருக்கிறேன். நபியே நாயகமே, நான் தொழுகின்ற இந்த தொழுகை தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி தொழுகை. அடுத்த தொழுகைக்கு நான் மையத்தாக கூட இருக்கலாம். எனவே இந்த தொழுகையை நான் சரியாக முறையாக பயபக்தியோடு தொழ வேண்டும் என்று நான் சொல்வதனால் என்னுடைய கல்வும் நடுங்குகிறது, என்னுடைய உள்ளத்தோடு சேர்ந்து உடமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது.
அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் இப்படித்தான் நான் கைகட்டி கொண்டு தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறேன். ருகூவுக்கு சென்றால் சுவர்க்கவாதிகளுடைய சுவர்க்கவாதிகளுடைய இன்பகரமான வார்த்தைகளுடைய காதிலே கேட்டுக் கொண்டிருப்பதை போன்று உணர்கிறேன் நபியே நாயகமே. அதனால் ருகூவிலிருந்து அல்லாஹை புகழ முடியுமான அளவுக்கும் அல்லாஹை நாவார மனநிறைவோடு புகழ்ந்து கொண்டிருக்கிறேன். ருகூவிலிருந்து என்னுடைய தலையை உயர்த்துவதற்கு எனக்கு மனம் வருவதே கிடையாது. அதனால் இந்த ருகூவ் நீளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுஜூதுக்கு சென்றால் சொர்க்க நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதிலே கேட்பதை போன்றிருக்கிறது. அதனால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதிலும், உன்னுடைய கோப பார்வையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதிலும், கபருடைய அதாவை விட்டு பாதுகாப்பு தேடுவதிலும், உலகத்துடைய பித்னாவிலிருந்தும் மௌத்துக்கு பின்னால் வருகின்ற பித்னாவிலிருந்தும் என்னை பாதுகாக்க வேண்டுமே என்ற துஆவிலே சுஜூதிலே நான் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால் சுஜூது அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதன் மூலமாக சுஜூது மிக மிக நீளமாக இருக்கிறது என்று அபு ஹாரிதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தொழுகையுடைய நிலைமையை கற்று சொல்லித் தருகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய காலை பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும், முஃமீனாக கண்விழிக்க வேண்டும், அவனுடைய ஈமானிய படித்தராதரும் தொழுகையிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கோடிக்கணக்கான நியமத்துக்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறான். இவைகளை பற்றி நாங்கள் சிந்தித்து கூட பார்ப்பது கிடையாது. எங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்த்து பொறாமைப்படும், எங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்த்து குரோதமாக பார்க்கிறோம், இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று அதனை பார்த்து நாங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பார்ப்பதற்கு பதிலாக பொறாமை கண்கொண்டு பார்த்து நாங்கள் வயிறறிந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யார் யாரை எப்படி வைக்க வேண்டும் என்று அந்த ரப்புக்கு தெரியும், எந்த மனிதருக்கு எவ்வளவு ரிஸ்க் வேண்டும் என்று அந்த ரப்புக்கு தெரியும். எனவே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய நிஅமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறான், என்னை அல்லாஹ் இப்படியாவது வாழ வைத்திருக்கிறானே என்று இவைகளை நினைத்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். அவனுடைய நிஅமத்துக்களை நன்றி செலுத்தியவர்களுக்கு அவனுடைய நிஅமத்துக்களை அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். எனவே எங்களுடைய அனைத்து நேரங்களையும் காலங்களையும், காலையையும் மாலையையும் பகலையும் இரவையும் ஒவ்வொரு மூச்சையும் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களிலே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் நோய் சுகத்தை தந்தருள்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மண்ணறையில் வாழக்கூடிய அந்த மருகங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய எங்கள் சாலிஹான சந்ததியையும் சாலிஹான பிள்ளைகளை எங்களுக்கு தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களின் துஆவில் கபூல் செய்வாயாக. வாஹ்ர தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.